அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 15 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியின் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் மீது தொடரப்பட்ட தேச துரோக வழக்கு விசாரணைக்கு வந்திருந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வரும் செய்திகள் பற்றிய ஒரு பேட்டி.
ஒரு 30 பேர் கருப்பு கோட் அணிந்துட்டு இருந்த லாயர்ஸ் மாதிரி இருந்தவங்க ஜேஎன்யூ மாணவர் ப்ரொஃபசர் பாய்ந்ததாகவும் அவங்கள தாக்கியதாகவும் ஜேஎன்யூ டீச்சர்ஸ் அசோசியேஷன்ல தகவல் கொடுத்திருக்காங்க.
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி எஸ் கர்ணனை கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிறப்பித்த உத்தரவை அவர் தடை விதித்து சர்ச்சையை கிளப்பியிருப்பது பற்றிய செய்தி, இலங்கையில் வரதட்சணை முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும் என்று ஜேவிபி கோரியிருப்பது பற்றிய செய்தி,
போர்க்காலத்திலே அப்படி ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் திருமணங்கள் நடந்த குடும்பங்கள்ல கூட இன்றைக்கு திருப்ப அந்த சீதனம் தராமல் நீ திருமணம் செய்த நீ என்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு நிறைய வன்முறைகள் நடக்குது.
இலங்கை தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் செயல்பாடு எப்படி இருந்தது என்பது குறித்த ஒரு பேட்டி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
வடக்கு சிரியாவில் 3 மருத்துவமனைகளின் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதலிப் மாகாணத்தில் தங்களின் உதவியில் இயங்கி வந்த மருத்துவமனை ஒன்று வேண்டுமென்றே விமானம் மூலம் தாக்கப்பட்டிருப்பதாக MSF என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் கூறுகின்றது.
On est désespéré, on est impuissant face à ces attaques qui sont devenues
அங்கு குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 8 பேருக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை என்றும் அந்த நிறுவனம் கூறுகின்றது. துருக்கி எல்லை அருகே கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அசாஸ் என்ற நகரில் சிறார்களின் மருத்துவமனை ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. அங்கு குறைந்தது 10 பேர் பலியாகியுள்ளனர். அங்கு ரஷ்யாதான் தாக்குதல் நடத்தியது என்று துருக்கி குற்றஞ்சாட்டுகிறது.
யுக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகியவற்றிற்கு இடையே வர்த்தக ரீதியான போட்டிகள் மேலோங்கியுள்ள நிலையில் ரஷ்ய சரக்கு டிரக்குகள் தமது நாட்டினை கடந்து செல்ல முடியாதவாறு யுக்ரைன் அரசாங்கம் தடை செய்துள்ளது. யுக்ரைனின் மேற்கு எல்லையில் ரஷ்யாவிற்கு சொந்தமான டிரக்குகள் யுக்ரைன் தேசியவாத செயற்பாட்டாளர்களால் சில நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து ரஷ்ய அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை யுக்ரைன் டிரக்குகளுக்கு தடை விதித்திருந்தது. அதற்கு எதிர் நடவடிக்கையாக தற்போது யுக்ரைன் அரசாங்கம் புதிதாக இந்த தடையினை விதித்துள்ளது. ரஷ்ய சரக்கு டிரக்குகள் யுக்ரைனின் மேற்கு பகுதியூடாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுள் செல்ல முடியாதவாறு யுக்ரைன் அரசாங்கம் முறையாக போக்குவரத்து அனுமதியை இடைநீக்கியுள்ளது.
பஹ்ரைனில் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊடக விசா இல்லாமல் நாட்டுக்குள் நுழைந்தமைக்காகவும் சட்டவிரோதமான கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டமைக்காகவும் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். அவர்களின் பெயர் விவரங்கள் வெளியாகவில்லை. 2011 ஆண்டில் நடந்த எழுச்சியின் 5வது ஆண்டு நிறைவு தொடர்பில் செய்தி சேகரிப்பதற்காக அவர்கள் பஹ்ரைன் சென்றிருப்பதாக நம்பப்படுகிறது. பெரும்பான்மை ஷியா முஸ்லிம்களின் துயரங்கள் தீர்க்கப்படவில்லை என்று அங்கு அவ்வப்போது போராட்டங்கள் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
உடல் நலன் சரியில்லாத 1 அகதி குழந்தை ஆஷாவை நவ்ருவுக்கு திரும்ப அனுப்புவதில் தனது அகதி தெஞ்ச கொள்கையில் உறுதியாக இருக்கப் போவதாக ஆஸ்திரேலியா கூறுகிறது. ஆஸ்திரேலியா நடத்தும் தடுப்பு மையத்திற்கு குழந்தை ஆஷா அனுப்பப்பட இருக்கும் சூழலில் மருத்துவமனையிலிருந்து குழந்தையை அனுப்ப மருத்துவர்கள் மறுக்கின்றனர். அகதிகளுக்கு ஆதரவாக மருத்துவமனை வாயிலில் நடக்கும் கவன ஈர்ப்பு போராட்டம் 3வது நாளாக நீடிக்கிறது.
சீனாவில் வேலை தேடி நகரங்களுக்கு சென்று குடியேறிவிட்ட பெற்றோரால் விட்டுச் செல்லப்பட்ட சுமார் 6.10 கோடி சிறார்களை பாதுகாப்பதற்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. பெற்றோர் முடிந்தால் தங்களுடன் பிள்ளைகளை அழைத்துச் செல்வதையே இது வலியுறுத்துகிறது. அதே நேரம் தனியாக வாழும் பிள்ளைகளை உள்ளூராட்சி நிர்வாகங்கள் பார்த்து கொள்ள வேண்டுமென்றும் இந்த விதிமுறைகள் கூறுகின்றன. கிசோ மாகாணத்தில் 2 பெற்றோரை பார்க்காத 4 சகோதரர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து அங்கு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வெளுத்து வருகின்றன.
மறைந்த போப் 2 ஜோன் போலுக்கும் ஒரு திருமணமான பெண்ணுக்கும் இருந்த 30 நட்பு குறித்த கதைகளை கூறும் 100 கடிதங்களை பிபிசி கண்டுபிடித்திருக்கிறது. போலந்தில் பிறந்த அமெரிக்க தத்துவ ஆசிரியரான அனா டெரேசாவுக்கு போப்பாண்டவர் ஜோன் போல் எழுதிய கடிதங்கள் இன்று வரை போலந்தின் தேசிய நூலகத்திலிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் போப்பாண்டவர் தனது பிரம்மச்சரியத்தை மீறியதற்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் அதில் தெரிவிக்கப்படுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் சில இந்திய குறிப்புகள். டெல்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் மீது தொடுக்கப்பட்ட தேச துரோக வழக்கு விசாரணை இன்று டெல்லியில் உள்ள பட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டபோது விசாரணையை பார்க்க வந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் குழுவினரை வழக்கறிஞர்கள் உடையில் இருந்தவர்கள் சிலர் தாக்கினர் என்று செய்திகள் வந்தன. இதுகுறித்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக சமூகவியல் துறையின் பேராசிரியை டாக்டர் வி சுஜாதா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த மாணவர் இன்னைக்கு மத்தியானம் ஹியரிங் அவரை அங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதா திட்டம் இருந்தது. ஜேஎன்யூ தரப்புல இருந்து சில சீனியர் டீச்சர்ஸ் அண்ட் சில மாணவர்கள் அங்க கோர்ட்டுக்கு அவங்களும் அந்த இத நிகழ்வை பாக்குறதுக்காக போயிருந்தாங்க. அந்த மாணவர் வரத்துக்கு கொஞ்சம் சில நிமிடங்கள் முன்னாடி இவங்க எல்லாம் கோர்ட் ரூம்ல காத்துட்டு இருக்கும் போது ஒரு 30 பேர் கருப்பு கோட் அணிந்துட்டு இருந்த 30 பேர் லாயர்ஸ் மாதிரி இருந்தவங்க இவங்க மேல ஜேஎன்யூ ப்ரொஃபசர்கள் மேல பாய்ந்ததாகவும் அவங்கள தாக்கியதாகவும் என்னுடைய ஜேஎன்யூ டீச்சர்ஸ் அசோசியேஷன்ல தகவல் கொடுத்திருக்காங்க. ஒருத்தரை வந்து வன்முறையா தாக்கியிருக்காங்க, பெண்களை பிடிச்சி தள்ளி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு.
இதெல்லாம் கோர்ட் வளாகத்திலேயே நடந்துச்சா?
ஆமா, கோர்ட் வளாகத்திலேயே நடந்தது. அந்த மீடியா இவங்க எல்லாமும் இருந்திருக்காங்க. ஜேஎன்யூ டீச்சர்ஸ் அசோசியேஷன் இந்த இந்த நடந்த விஷயங்களை எல்லாம் ஒரு கடிதமா எழுதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒப்படைச்சிருக்காங்க.
சரி, ஆனா இது தவிர நீங்க ஏதாவது போலீஸ்ல ஏதாவது புகார் கொடுத்தீங்க?
இருந்தாங்க, அங்க கோர்ட் ரூம் கிட்ட போலீஸ் இருந்ததாகவும் அவங்களே இந்த வந்த கும்பல் ஒரு 50-60 பேர் இருந்ததால போலீஸ் வந்து ஒன்னும் செய்ய முடியாம இருந்ததாக எங்களுக்கு தகவல் இருக்கு.
இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, நீங்க சீஃப் ஜஸ்டிஸுக்கு எழுதுனேன்னு சொல்றீங்க, அது தவிர இந்த போலீஸ்க்கு இது இந்த சம்பவம் தொடர்பாக ஏதாவது புகார் கொடுத்துருக்காங்களா உங்க அமைப்பு சார்பாகவோ அல்லது மாணவர்கள் சங்கம் சார்பாகவோ?
போலீஸுக்கு தகவலுக்கு போலீஸ் அங்கே தான் இருந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு தகவல் இருக்கு. சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் கடிதம் எழுதியிருக்காங்க.
சரி, இது தொடர்பாக இப்போ தற்பொழுது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் மற்றும் அதற்கு பின்னால் நடந்த இந்த சம்பவங்கள் தொடர்பாக சூழ்நிலை எப்படி இருக்கு? வகுப்புகள் ஏதாவது நடக்குதா?
இல்ல, இன்னைக்கு இன்றைக்கு வந்து ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் ஸ்ட்ரைக் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா நாங்க டீச்சர்ஸ் அசோசியேஷன் இன்னைக்கு கோர்ட்ல நடக்கிறத பார்த்துட்டு அறிவிக்கலான்னு இருந்தோம். இன்ன நாளைக்கு இதுல இந்த ஜேஎன்யூ டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஸ்ட்ரைக் இன்றைக்கும் எந்த வகுப்புகளும் நடத்த மாணவர்கள் ஜேஎன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் கிட்ட அமைதியாக அமர்ந்து கொண்டு அவங்களுடைய கருத்துக்கு அவங்க வந்து நடந்து ரிப்போர்ட் பண்றாங்க. அவங்க ஒருமைப்பாட்டை பற்றியும் பொது விஷயங்களை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. சில டீச்சர்ஸ் அவங்கள வந்து அட்ரஸ் பண்றாங்க, சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. இப்படியாக இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட ஒரு 200-300 மாணவர்கள்
பல்கலைக்கழக அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் வந்து இந்த விஷயத்துல மாணவர்கள் சங்கத்திட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் ஒரு சுமூக நிலைய கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி பண்றாங்களா?
இல்ல இல்ல, அவங்க பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து ஒரு ஏதோ ஒரு என்கொயரி கமிட்டிய ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த என்கொயரி கமிட்டிய மாணவர்கள் சங்கமும் சரி ஜேஎன்யூ டீச்சர்ஸ் அசோசியேஷனும் ஏத்துக்கல. ஏன்னா இந்த மாதிரி ப்ராக்டோரியல் என்கொயரி ப்ராக்டர்ஸ் இதுல வார்டன்ஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட என்கொயரி முதல்ல நடைபெறணும்ன்றதுதான் ஜேஎன்யூ ஸ்டெட்யூட்ஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மாதிரி செய்யாம இந்த இந்த ஸ்டெட்யூட்ஸுக்கு அப்பாற்பட்ட முறையில ஏதோ ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த கமிட்டி வந்து அதிகாரப்பூர்வமான கமிட்டி இல்லை, இது ஸ்டெட்யூட்ஸ் படி அமைக்கப்பட்டது இல்லைன்ற நிலைப்பாட்டை ஜேஎன்யூ டீச்சர்ஸ் அசோசியேஷன் எடுத்திருக்காங்க. ப்ராக்டோரியல் என்கொயரி தான் நடத்தணும் முதல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆகையால நிர்வாகம் வந்து மாணவர்கள் கூட பேசும் நிலைமையில இல்லை. இந்த கமிட்டியை கன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் இங்க நடத்துற கூட்டங்கள் இதுக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டியை வந்து கட் பண்ணிட்டாங்க.
ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறையின் பேராசிரியை டாக்டர் வி சுஜாதா. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி எஸ் கர்ணனை கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிறப்பித்த உத்தரவை அவர் தடை விதித்து தான் தலித் என்பதால் பாரபட்சம் காட்டப்படுகிறேன் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி எஸ் கர்ணனை இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் இடமாற்றம் செய்து அனுப்பிய கடிதத்துக்கு நீதிபதி கர்ணன் தடை விதித்து அது தொடர்பான விளக்கத்தை அவர் தம்மிடம் அளிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் நீதித்துறை வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் கொலிஜியமின் கூட்டத்தில் இந்தியாவில் உள்ள பல்வேறு உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்வது தொடர்பான பரிந்துரை பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த பட்டியலில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி எஸ் கர்ணன் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்ய பரிந்துரை வழங்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நீதிபதி சி எஸ் கர்ணனுக்கு அலுவல்களை பட்டியலிட வேண்டாம் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி சி எஸ் கர்ணனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே எஸ் கேகர் மற்றும் பானுமதி ஆகியோரை கொண்டிருந்த அமர்வு முன்பாக நடைபெற்றது. இந்த விசாரணையின் இறுதியில்தான் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ள நீதிபதி சி எஸ் கர்ணனுக்கு தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அலுவல்கள் ஒதுக்கப்பட வேண்டாம் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்தியா சாதி வெறி பிடித்த நாடு என குற்றம் சாட்டியுள்ள சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி எஸ் கர்ணன் அதற்காக தான் வெட்கப்படுவதாகவும் தனது பிறப்புரிமையை விட்டுவிட்டு சாதி இல்லாத நாட்டிற்கு சென்றிட தயாராக உள்ளதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு உத்தரவை இந்திய உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளதாகவும் அவர் அப்போது குற்றம் சாட்டினார்.
சுப்ரீம் கோர்ட்ல நான் என்ன எரர் கமிட் பண்ணேன்? எரர் ஜட்ஜி ஓய்வு பெர்மிட் தான். நான் இப்ப எரர் ஜட்ஜி சொல்றேனே, எதுக்காக என் அசைன்மென்ட் எடுக்கிற? தலித்துக்கு இருந்தால எடுக்கறியா? அதான் நான் இந்த நாட்டில் பிறந்த ஜாதி வெறி பிடிச்ச நாட்டில் பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன்.
என்றார் நீதிபதி சி எஸ் கர்ணன். தான் தலித் இனத்தை சேர்ந்தவர் என்பதால் தன்னை சக நீதிபதிகள் இழிவுபடுத்தும் வகையில் நடந்து கொள்வதாகவும் பல்வேறு வகைகளில் தனக்கு தொந்தரவு அளிப்பதாகவும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து புகார்களையும் அவர் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக ஒரு திருமண நிகழ்ச்சியில் அவர் அருகே அமர்ந்திருந்த இன்னொரு நீதிபதி அவரது காலணி இவர் மீது படுமாறு அமர்ந்திருந்தார் என்றும், குடியரசு நாள் கொண்டாட்டங்களின் போது வேறொரு நீதிபதி நாட்காலியொன்றில் நீதிபதி கர்ணனின் பெயர் எழுதிய அட்டையினை கிழித்து காலடியில் போட்டு நசுக்கினார் என்றும், இன்னொரு சம்பவத்தில் பின்னால் இருந்த ஒரு நீதிபதி தனது நாட்காலியை பிடித்து ஆட்டினார் என்றும், நீதிமன்ற விழாக்களில் பங்கு பெற வாய்ப்பு அளிப்பதில்லை என்றும் தொடர்ந்து பல்வேறு புகார்கள் அந்த பட்டியல்களில் இடம்பெற்று வருகின்றன. சுதந்திரமாக பல்வேறு முடிவுகளை தான் எடுப்பது பிடிக்காத சிலர் என் மீது வீண் குற்றங்களை சுமத்துவதாகவும் அவர் தெரிவித்து வந்துள்ளார். இதனிடையே நீதிபதி சி எஸ் கர்ணனை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றிட வேண்டும் என வலியுறுத்தி சென்னை தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகித்து வந்த ஆர் கே அகர்வால் கடந்த 2014 ஜனவரி மாதம் அப்போது இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பி சதாசிவத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். தொடர்ந்து நீதிபதி அகர்வால் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்திடம் நீதிபதி சி எஸ் கர்ணன் மனு செய்திருந்தார். இதற்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒருமுறை கூட நீதிபதி சி எஸ் கர்ணன் தாம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் சக நீதிபதிகள் தன்னை இழிவுபடுத்தும் வகையில் நடந்து கொள்வதாகவும் பல்வேறு வகைகளில் தனக்கு தொந்தரவு அளிப்பதாகவும் புகார் கூறியும் இதில் தனக்கு நீதி கோரியும் தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்திடம் மனு செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார். எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக அணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மீண்டும் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியும் திமுகவுடனான கூட்டணியை இன்று திங்கட்கிழமை உறுதி செய்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் அரசியல் கூட்டணி தொடர்பான அறிவிப்புகளும் தொடர்ந்து வெளிவர தொடங்கியுள்ளன. குறிப்பாக திமுகவின் கூட்டணி தொடர்பான செய்திகளில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் உறுதியான நிலைப்பாடு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொஹிதீன் இது தொடர்பான தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திமுக தலைவர் கருணாநிதியை இன்று அவரது கோபாலபுர இல்லத்தில் சந்தித்து பேசிய காதர் முகிதீன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது மதசார்பற்ற வலுவான கூட்டணி உருவாகி வருவதாகவும், ஜனநாயகம் சமூக நீதி கொள்கைகள் போன்ற மக்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய கொள்கைகளை கொண்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என தான் விரும்புவதாகவும் தெரிவித்தார்.
திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கை அடிப்படையில், ஒரு தத்துவத்தின் அடிப்படையில், ஜாதி மத வேறுபாடுகளை களைய வேண்டும் என்ற அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதோடு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் வந்து இணைந்திருக்கிறது
என்றார் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் முகிதீன். இதனிடையே திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்தான கடுமையான விமர்சனங்களை தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா வெளியிட்டுள்ளார். தேமுதிக உடனான கூட்டணியை உருவாக்கும் நோக்கத்தில் திமுகவின் தலைவர் கருணாநிதி நேரடியாக அழைப்பு விடுத்திருக்கும் சூழலில் பிரேமலதா விஜயகாந்தின் இந்த விமர்சனம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து சமூக வலைதளங்களில் அதிகமான விமர்சனங்கள் வெளிவருவதாகவும் கூறிய அவர், இந்த இரண்டு கட்சிகளுமே பல்வேறு ஊழல்களில் தொடர்புடையவர்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார்.
கடந்த பல ஆண்டுகளாக நடந்த எவ்வளவோ ஊழல்கள், பல பிரச்சனைகளுக்கு இவங்க இரண்டு பேரும் தான் இங்கே காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக இன்னைக்கு எல்லா ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்காங்க. அங்கேயும் அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க, எதுக்காகன்றது நம்மளுக்கு தெரியாது. அதை கலைஞர் அவர்களை தான் கேட்கணும்
என்றார் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா. அதே சமயம் தேமுதிகவின் கூட்டணி குறித்தான நிலைப்பாடு 20ஆம் தேதி என்றோ அல்லது அதன் பின்னரோ அறிவிக்கப்படும் என்றும் அப்போது அவர் தெரிவித்திருந்தார்.
சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், Google+, இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் திருமணங்களின் போது சீதனம் வாங்கும் நடைமுறையை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதனிடையே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வட இலங்கையைச் சேர்ந்த பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்களும் அரசாங்கத்திலும் கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக பெண்ணுரிமை செயற்பாட்டாளர் கமலா வாசுகி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ்.
சீதனம் வந்து இலங்கையில பார்த்தால் அநேகமாக அது வடக்கு கிழக்கு பகுதிகளிலே, அதிலே முக்கியமாக தமிழ் மக்கள் மத்தியிலையும் இப்ப வந்து முஸ்லீம் மக்கள் மத்தியிலையும் புழங்கி கொண்டிருக்குது. இது வந்து திருமணத்துக்கான ஒரு முன்னிபந்தனையாக இருக்குது, அதுவும் பெண்கள் மீது வைக்கப்படுகிற ஒரு முன்னிபந்தனையாக இருக்குது. அடிப்படையில அது வந்து பெண்களுடைய திருமணத்தை வந்து தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான பிரதானமான காரணியா இருக்கிறதால பெண்களும் பெண்களை கொண்ட குடும்பங்களும் முற்று முழு அந்த பெண்ணை வந்து ஒரு சீதனம் சேர்க்க வேண்டிய ஒரு தாரமான ஒரு விடயத்தோடையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளவுதான் கற்பித்தாலும், எவ்வளவுதான் பெண்கள் பெரிய வேலைக்கு போனாலும், அவர்கள் அதுக்கு பிறகு தங்களுக்கான ஒரு சீதனத்தை கொடுத்து தான் தங்களுக்குரிய ஒரு வாழ்க்கை துணி எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. போர்க்காலத்திலே அப்படி ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் திருமணங்கள் நடந்த குடும்பங்கள்ல கூட இன்றைக்கு திருப்ப அந்த சீதனம் தராமல் நீ திருமணம் செய்த நீ என்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு நிறைய வன்முறைகள் நடக்குது.
இலங்கையில் சட்டம் என்ன சொல்கிறது? இந்த சீதன பிரச்சனையை தடுப்பதற்கு ஏதாவது சட்டம் இருக்கிறதா? இந்த சீதனத்தை ஒரு சொத்தாக அங்கீகரிக்கின்ற சட்டங்கள் எப்படி இருக்கின்றன?
வடமாகாணத்துல திருமணங்களையும் சொத்துரிமைகளையும் தீர்மானிக்கிற தேசவளமை சட்டத்துக்கு கீழே சீதனம் என்ற ஒரு விஷயம் வருகிறது. அந்த சீதனம் என்ற விஷயத்த வந்து திருமண பதிவின் போதோ ஏதோ ஒரு திருமண ஒப்பந்தத்தின் போது சட்ட ரீதியாக எழுதி கொள்ளுற ஒரு பழக்கமும் இருக்குது. சீதனமா எழுதுறது, ஆகவே அதுக்கு ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரம் இருக்குது. மற்றது சீதனமா கொடுக்கப்படுற சொத்துக்களை வந்து திருமண ஒப்பந்தத்துல இருக்கிற காலத்துல பெண் வந்து கணவனுடைய அனுமதி இல்லாமல் கையாள இயலாதென்ற ஒரு ஒரு நிபந்தனையும் இந்த தேச வளமை சட்டத்துக்கு கீழே வடக்கில பிறந்த ஆண்களை திருமணம் செய்யற பெண்கள் எல்லாரும் அந்த சட்டத்துக்குள்ள வார மாதிரியான ஒரு நிபந்தனை இருக்குது. அதே நேரத்துல கிழக்கில வாழ்ற பெண்கள் அல்லது ஏனைய பிரதேசங்கள்ல வாழ்ற பெண்களுக்கு வந்து அநேகமா என்ன சீதனம்ன்றத வந்து ரெண்டு தேட்ட பேர்லயும் எழுதி ஆணுடையும் பெண்ணுடையும் பேர்ல எழுதி கொடுக்கக்குள்ள திருப்ப அந்த பெண்ணுக்காக அந்த பெண்ணுடைய பெற்றோர் சேகரித்த அந்த சொத்துன்றது வந்து பல சந்தர்ப்பங்களில கைமாறி போறதுக்கும் அவளுக்கு அதன் மீதான தன்னுடைய உரிமை இழக்கப்படுறதுக்கும் கூட சில இடங்கள்ல காரணமா இருந்திருக்கு. ஆனா மற்ற பகுதிகளில் அது ஒரு சட்டமாக இல்லை. சீதனம் என்றது கொடுக்க வேண்டுமென்றோ அல்லது சீதனத்தை எழுதி வைக்கிறதுக்கோ சட்டம் இல்லை.
இந்த சீதன முறையை ஒழிப்பது என்பது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏதாவது சீர்திருத்தங்கள் கொண்டுவருவதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படுகிறதா?
இந்த பெண்கள் உரிமை செயற்பாட்டாளர்களாக இருக்கிற எங்களுடைய பார்வையில வந்து சீதனம் என்றது வந்து ஒரு தாய்வழி உரிமையாக பெண்களுடைய சொத்துரிமையாக இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்து பெண் என்றாளுடைய ஒரு தகமைய குறைச்சு அவ வந்து ஒரு திருமணத்துக்கு ஏற்ற ஆளுந்தால் அவளுக்கு இவ்வளவு சீதனமும் சேர்த்துத்தான் தர வேணும் என்று சொல்றது இல்லையே. அதே சந்தர்ப்பத்திலே ஒரு இன்னொரு வகையாக ஆண்களை கீழ்மைப்படுத்துறதாக இருக்கிறது வந்து உண்மையா இன்றைக்கு நாங்கள் வாழ்ற சமகாலத்துல வந்து பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஒரு அழகான விஷயம் இல்லை. யாப்பு சீர்திருத்தத்துக்கான பரிந்துரைகள் செய்த வடக்கில முக்கியமாக கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்கள்ல பரிந்துரை செய்த பெண்கள் குழுக்கள் வந்து சொல்லியிருக்கிறார் திருமணத்துல வந்து இந்த பொருளாதாரம் சார்ந்தால் அது வேறு எந்த வகையான முன் நிபந்தனைகளும் இருக்கக்கூடாது. அதாவது அந்த திருமண ஒப்பந்தத்துக்கு அந்த உதாரணமாக சீதனம் போன்ற முன் நிபந்தனைகள் இருக்கக்கூடாது. இந்த திருமணம் வந்து ஒரு ஆண்டும் பெண்ணும் இந்த காலத்துக்கு வாழ்வதற்காக செய்கிற ஒரு பரஸ்பர ஒப்பந்தம், அதுக்கு முன் நிபந்தனைகள் இருக்கக்கூடாது. குறிப்பாக சீதனம் போன்ற எந்த முன் நிபந்தனையும் இருக்கக்கூடாது என்றத வந்து யாப்புலயே சொல்ல வேண்டும் என்றதை அவை கேட்டிருக்கிறார். யாப்பிலேயோ அல்லது அது ஒரு சட்டமாகவோ சீதனம் என்றது திருமணத்தின் போது நிபந்தனையாக வாரதை தடை செய்தால் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு எதிர்கால சந்ததிக்கு அவர்களுக்கு படிப்பிக்கக்கூடியதா இருக்கும். இன்றைக்கு உடனடியாக சில வேளை களவாக்கள் கொடுக்கறத நிப்பாட்டி இல்லாமல் இருந்தாலும் ஒரு செய்தியாக போகும் எங்களுடைய சந்ததிக்கு இது தவறான பழக்கம் என்றது.
இலங்கை பெண்ணுரிமை செயற்பாட்டாளர் கமலா வாசுகி. 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் நாளை இந்தியாவில் முடிவடைய உள்ள சூழலில் இந்த போட்டிகளில் இதுவரை இலங்கை பெற்றுள்ள வெற்றிகள் திருப்தி அளிக்கிறதா என்று இலங்கை தேசிய ஒலிம்பிக் சம்மேளனத்தின் தலைவர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அவர்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
I'm not unhappy because last time, last Asian Games in Dhaka.
நான் மகிழ்ச்சியாக இல்லை என்று கூற முடியாது. ஆனால் அதேவேளை முழு திருப்தி அளிக்கின்றது என்றும் என்னால் சொல்ல முடியாது. கடந்த தெற்காசிய போட்டிகள் டாக்காவில் நடைபெற்ற பொழுது எமது அணியினர் சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள். இந்த முறை டாக்கா போட்டிகளை விட பதக்கங்களின் எண்ணிக்கை 2 மடங்காகி இருக்கின்றது. அந்த வகையில் மகிழ்ச்சி. ஆனால் நாங்கள் இன்னும் நிறைய முன்னேற வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் கடந்த 1991 தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் 10 பிரிவுகள் மாத்திரமே இருந்த நிலையில் இலங்கை அணி 44 தங்கப்பதக்கங்களை வென்றிருந்தது. அதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த முறை இலங்கை அணியின் செயற்பாடு பெரிய அளவில் மகிழ்ச்சியோ அல்லது திருப்தியோ அடைந்து கொள்ள முடியாத நிலை என்று அந்த உண்மையை நாங்கள் மறக்க முடியாது. தொடர்ச்சியாக நாம் முன்னேறி இருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. அணியின் செயற்பாட்டில் சீரான ஒரு நிலை இல்லை, ஏற்ற இறக்கமாகவே இருந்திருக்கின்றது. சீராக முன்னேறி பதக்கங்களின் எண்ணிக்கையை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அது நடைபெறவில்லை என்பதுதான் உண்மை.
அணியின் செயல்பாட்டில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? இந்த விஷயத்தில் நீங்கள் தலைமையேற்றுள்ள இலங்கை தேசிய ஒலிம்பிக் சம்மேளனத்திற்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது தானே?
Give you the very clear answer for that. The Ministry of Sport has been only fighting with the National Olympic Movement for the last 2 years.
சரி, அதற்கான தெளிவான பதிலை நான் உங்களுக்கு தருகின்றேன். கடந்த 2 ஆண்டுகளாக நாட்டின் விளையாட்டு அமைச்சு தேசிய ஒலிம்பிக் சம்மேளனத்துடன் தொடர்ச்சியாக மோதல் போக்கை கடைபிடித்து வந்திருக்கின்றது. எனவே எமக்குள் முறையான ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவியது. அரசின் நிலைப்பாட்டை மீறி எம்மால் எதுவும் பெரிய அளவில் செய்ய முடியாத நிலை இருந்தது. எனினும் புதிய விளையாட்டு அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர பதவியேற்ற பிறகு முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. அவர் இலங்கை விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க சில காத்திரமான முயற்சிகளை எடுத்திருக்கின்றார். அவருடைய அந்த ஊக்கம் காரணமாகவே இந்த முறை எம்மால் குறிப்பிடத்தக்க அளவு பதக்கங்களை பெற முடிந்திருக்கின்றது. ஆனால் எமது முந்தைய செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது சிறிய முன்னேற்றம் தெரியலாம். ஆனால் மகிழ்ச்சி திருப்தி என்றெல்லாம் கூற முடியாது. புதிய அமைச்சருக்கு சரியான ஆலோசகர்களும் அதிகாரிகளும் அமைந்தால் அவரது எண்ணத்தை முன்னெடுக்க நாங்கள் உதவுவோம். ஆனால் ஒன்றை நான் கூற வேண்டும், நிர்வாக பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அது தொடர்பில் நாங்கள் அமைச்சருடன் பேசி வருகின்றோம்
என்றார் இலங்கை தேசிய ஒலிம்பிக் சம்மேளனத்தின் தலைவர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ.
செய்தியை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன்.
வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலில் இந்தியாவில் நடைபெற்று வரும் 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளின் பதக்கப்பட்டியலின் அடிப்படையில் இந்தியா முதலிடத்திலும் இலங்கை 2வது இடத்திலும் உள்ளன. போட்டிகள் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான அசாம் மற்றும் மேகாலயாவில் நடைபெற்று வருகின்றன. நாளை 16ஆம் தேதியுடன் 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் நிறைவடைய உள்ளன.
श्रीलंका के खाते में क्या है ஜெய் சதுரங்கா லக்மல்லே யஹா பர் சில்வர் மெடல் ஜீதா ஹை.
இந்த போட்டிகளின் மூன்றாவது இடத்தில் பாகிஸ்தான் உள்ளது. ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய எட்டு தெற்காசிய நாடுகளிடையே நடைபெறும் போட்டிகளில் இதுவரை கிடைக்கப்பெற்ற பதக்கங்களின் தரவரிசை அடிப்படையில் ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகள் முறையே 4, 5 மற்றும் 6 இடங்களில் உள்ளன. சென்ற வாரம் 6 இடத்தில் இருந்த ஆப்கானிஸ்தான் அப்போது 4 இடத்தில் இருந்த வங்கதேசத்தையும் அதற்கு அடுத்த நிலையில் இருந்த நேபாளத்தையும் புறந்தள்ளி 4 இடத்திற்கு முன்னேறியுள்ளது.
पूरा बैलेंस बिगाड़ा सीधे ग्राउंड पर लेकर आई चार अंकों की प्राप्ति इक्की के पक्ष में और यहां ये
ஒரு வெள்ளி மற்றும் 15 வெண்கல பதக்கங்களுமாக மொத்தம் 16 பதக்கங்களுடன் பூட்டான் 8 இடத்தில் உள்ளது. பூட்டானை முந்திக் கொண்டு பதக்கப்பட்டியல் தரவரிசையில் 7 இடத்தில் உள்ள மாலத்தீவு மொத்தமாக 3 பதக்கங்களை மாத்திரமே பெற்றிருந்தாலும் மாலத்தீவின் பதக்கப்பட்டியலில் வெண்கலம் ஒன்று நீங்கலாக 2 வெள்ளி பதக்கங்களை அந்த நாடு பெற்றுள்ளமையே தரவரிசையில் பூட்டானை மாலத்தீவு பின்தள்ளி கொண்டு முன்னேறியமைக்கு காரணமாகும். இதுவரை நடந்து முடிந்த போட்டிகளின் பெறுபருகளின் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள இந்தியாவிற்கு மொத்தம் 289 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. அவற்றில் 173 தங்கம், 86 வெள்ளி மற்றும் ஏனையவை வெண்கல பதக்கங்களாகும். இரண்டாம் இடத்தில் உள்ள இலங்கை 25 தங்கங்களுடன் மொத்தம் 174 பதக்கங்களை பெற்று தமது பதக்கப்பட்டியலை நிரப்பிக் கொண்டுள்ளது. இலங்கை 59 வெள்ளிகளையும் 90 வெண்கலங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது. இலங்கைக்கு அடுத்த நிலையில் உள்ள பாகிஸ்தான் 10 தங்கம், 33 வெள்ளி மற்றும் 47 வெண்கலங்களுமாக மொத்தம் 90 பதக்கங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளின் இறுதி நாளான நாளை ஆடவர் மற்றும் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டிகள் நடைபெறவுள்ளன. அதேவேளை இரு பிரிவினருக்குமான ஜூடோ மற்றும் டைக்வண்டோ ஆகிய போட்டிகளும் நடைபெறவுள்ளன. 12வது தெற்காசிய போட்டிகளின் இறுதி நிகழ்வுகள் அந்த போட்டிகளின் தொடக்க நிகழ்வுகள் கோலாகலமாக நடைபெற்ற இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் மற்றும் சரசஜாய் விளையாட்டு வளாகம் ஆகியவற்றில் நடைபெறவுள்ளன. விளையாட்டு அரங்கில் அடுத்து இலங்கை கடற்படை ரக்பி அணியிலிருந்து 4 வீரர்கள் நீக்கப்பட்டுள்ளமை குறித்த செய்தி. இலங்கை கடற்படை ரக்பி அணி மற்றும் ராணுவ ரக்பி அணியினருக்கு இடையே நேற்று போட்டிகள் தலைநகர் கொழும்பில் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் விளையாடிய கடற்படை ரக்பி வீரர்களில் 4 பேர் U7 என்ற கைப்பட்டிகளை அணிந்திருந்தனர். குறித்த கைப்பட்டிகளை அணிந்து விளையாடிய கடற்படை ரக்பி வீரர்கள் 4 கடற்படை ரக்பி அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோஷித ராஜபக்ச கடற்படை ரக்பி அணியின் தலைவராக இருந்தபோது அணியில் அவரது இலக்கம் 7 ஆக இருந்தது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள யோஷித ராஜபக்சவிற்கு தமது ஆதரவினை தெரிவிக்கும் வகையிலேயே டியகம ரக்மி மைதானத்தில் விளையாடிய இவர்கள் U7 என்று இலக்கமிடப்பட்ட இந்த கைப்பட்டிகளை அணிந்திருந்தனர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. U7 என்ற கைப்பட்டி அணிந்து விளையாடிய கடற்படை ரக்பி அணியின் வீரர்கள் 4 அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என்பதை இலங்கை கடற்படை பேச்சாளர் அக்ரம் அலவி உறுதிப்படுத்தினார். அடுத்ததாக இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகளுக்கு இடையே நேற்று கேப்டவுனில் நடைபெற்ற 5வதும் இறுதியுமான ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்தை தோற்கடித்து வெற்றியை தமதாக்கிக் கொண்டது. முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 45 ஓவர்களில் 236 ஓட்டங்களை பெற்றது. தொடர்ந்து துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி 44 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 237 ஓட்டங்களை எடுத்து வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்கா அணியின் வெற்றிக்கு அந்த அணியின் வீரர் டிவிலியர்ஸின் அபார ஆட்டம் வலு சேர்த்தது. ஆட்டம் இழக்காது டிவிலியர்ஸ் 101 ரன்களை பெற்றுக் கொடுத்தார். தென்னாப்பிரிக்க வீரர்களான ரபாதா, இம்ரான் தாஹிர் மற்றும் டேவிட் வேசா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆட்ட நாயகனாக டிவிலியர்ஸ் தேர்வு செய்யப்பட்டார். தென்னாப்பிரிக்கா அணி முதல் 2 போட்டிகளில் தோல்வி கண்டிருந்தாலும் தொடர்ந்து ஆடிய 3 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றுள்ளது.
விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக தலைப்புச் செய்திகள் ஓரிரண்டுடன் மீண்டும் பிரதீபன்.
வடக்கு சிரியாவில் 3 மருத்துவமனைகளின் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.
யுக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகியவற்றிற்கு இடையே வர்த்தக ரீதியான போட்டிகள் மேலோங்கியுள்ள நிலையில் ரஷ்ய சரக்கு டிரக்குகளுக்கு தமது நாட்டினை கடந்து செல்ல முடியாதவாறு யுக்ரைன் அரசாங்கம் தடை விதித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.